भक्तिय वेदते दीनव्यानि सगल
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் எழுதும் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும்பொழுது உங்களுக்கு உண்டாகிற சந்தேகங்களை நீங்கள் தயங்காது எங்களுக்கு எழுதி நீங்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு தெளிவாக குறிப்பிட்ட காரியங்களை குறித்து பேசியிருப்பார் என்றால் அந்த மகிழ்ச்சியான காரியங்களையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்க, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க அது எங்களுக்கு உதவியாயிருக்கும். இந்நாட்களிலே நாம் யோசுவாவின் புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று யோசுவா 2:11 முதல் சிந்திக்கப் போகிறோம். முதல் 10 வசனங்களிலே நாம் பார்த்தபொழுது எரிகோவிலே வசித்துக் கொண்டிருந்த ராகாப் என் வேசியனிடத்திலே 2 வேவுக்காரர் சென்றார்கள். அவர்கள் அங்கே சென்றிருந்ததை ராஜா கேள்விப்பட்டு அவர்களை பிடிக்கும்படியாக ஆள் அனுப்புகிறார். ஆனால் ராகாப் அவர்களை ஒழித்து வைத்து எரிகோ ஜனங்கள் இருதயத்திலே இருக்கும் உண்மையை வெளிப்படுத்தினாள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போகிறார்கள் என்றும் அறிவேன் என்ற உண்மையை சொன்னாள். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். யோசுவா 2:11. கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கவனித்தீர்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த வல்லமையான காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அது 100க்கு 100 உண்மை என்பதையும் விசுவாசித்தார்கள். ஆனாலும் அந்த தேவனை அவர்கள் தேடவில்லை. ஆம் அருமையானவர்களே, அதுவே இன்றைக்கும் உண்மையாயிருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை சரித்திரபூர்வமாக உண்மை என்று அறிந்திருந்தாலும், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாமே உண்மை என்று அறிந்திருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அப்படியென்றால் எது நம்மை ரட்சிக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ரட்சகராக அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுதே அது நம்மை ரட்சிக்கிறது. நாம் தனிப்பட்ட விதத்திலே அவரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கவனியங்கள், ராகாப் இதை மட்டும் சொல்லவில்லை, தொடர்ந்து என்ன சொல்கிறாள்? 12-14 பார்ப்போம். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். கவனித்தீர்களா, அவள் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளர் என்பதை விசுவாசித்தது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிக்கிறாள். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தன்னுடைய உயிரை பயணம் வைத்து அவர்களை மறைத்து வைத்ததின் ரகசியம். அவள் கர்த்தர் செய்த காரியங்களை கேள்விப்பட்டாள், அதை விசுவாசித்தாள், அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இப்பொழுது செயல்படுகிறாள். இதுதான் ரட்சிப்பு. நீங்கள் நற்செய்தியை கேள்விப்படும்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அதை சரித்திர உண்மை என்று விசுவாசிப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவையே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தங்கள் தேசத்திற்கு என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த பெண் விசுவாசித்தாள். எனவே ஜீவனுள்ள உண்மையான கர்த்தரிடத்திலே அவள் திரும்பினாள். எனவேதான் எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று வாசிக்கிறோம். வேவு பார்க்க வந்தவர்கள் தாங்கள் எரிகோவை தாக்கும் பொழுது அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் பாதுகாப்போம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இந்த எரிகோ பட்டணத்தின் அரசன் கர்த்தரிடமாய் திரும்பியிருப்பான் என்றால் அவனும் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவர்களும் கர்த்தரை பூரணமாய் விசுவாசித்திருப்பார்கள் என்றால் முழு பட்டணமுமே பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது இந்த வேவுக்காரர்கள் திரும்பி போய் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். யோசுவா 2:23-24. அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள். ஞாபகம் இருக்கிறதா, 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக வேவு பார்க்க சென்றவர்கள் வந்து சொன்ன அறிக்கையை விட இவருடைய அறிக்கை பூரணமாய் வித்தியாசமானதாயிருக்கிறது. அவர்கள் அந்த தேசத்திற்குள்ளே போக முடியுமா முடியாதா என்பதை குறித்து அவர்கள் சொல்லவில்லை, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று தெளிவாய் சொல்கிறார்கள். மட்டுமல்ல, தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்ற உண்மையையும் அறிவிக்கிறார்கள். இது அந்த ராகாப் என்னும் வேசியின் இடத்திலிருந்து அவர்கள் அறிந்து கொண்ட உண்மைகள். இனி யோசுவா 3 அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே அவர்கள் யோர்தானை கடக்கும் சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேலருடைய விசுவாச வாழ்க்கையை பொறுத்தமட்டிலேயும் யோர்தான் நதியை கடந்து கானானுக்குள்ளே பிரவேசிப்பது ஒரு பெரிய ஒரு திருப்பம் என்று சொல்லலாம். 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதைப்போன்ற ஒரு நேரத்திலே அவர்கள் தவறி போய்விட்டார்கள். எனவே மீண்டுமாக அவர்கள் வனாந்திரத்திற்குள்ளே தள்ளப்பட்டார்கள். ஆம், யோர்தானை கடப்பதற்கு விசுவாசம் தேவை. யோர்தான் நதியை கடந்து தேசத்தை ஊடுருவி செல்வதற்கு அவர்களுக்கு அதிகமான விசுவாசம் தேவை. ஏனென்றால் ஒருமுறை யோர்தானை கடந்து சென்றுவிட்டால் அவர்கள் தப்பிக் கொள்வதற்கு வழியில்லை. ஒரு முறை தேசத்திற்குள்ளே பிரவேசித்துவிட்டால் எதிரிகளை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். அங்கே பெரிய பெரிய மதில்களால் சூழப்பட்ட பட்டணங்களையும் ரதங்களையும் போர் வீரர்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு பரிபூர்ணமாய் தங்களை அர்ப்பணித்தவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது காலடி எடுத்து வைத்து முன்னாலே வருகிறார்கள். யோசுவா 3:4 வாசிக்கிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2,000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவாவும் இஸ்ரேல் புத்திரரும் யோர்தானை கடந்து செல்லும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்கள் யோர்தானை கடந்தபொழுது சிவந்த சமுத்திரத்தை கடந்ததை விட வித்தியாசமான முறையிலே அவர்கள் கடந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் முன்னதாக மோசே போய் தண்ணீருக்கு மேலே தன்னுடைய கோலை நீட்டினான். அந்த இரவு முழுவதும் தண்ணீர் 2 பக்கமாக பிரிந்து போய்விட்டது. ஆனால் அவர்கள் யோர்தான் நதியை கடந்தபொழுது இது உண்மையாகவே ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்லலாம். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கடந்து செல்ல வேண்டுமென்றால் இப்படி சவக்கடலுக்கு நேராக ஓடி வருகிற தண்ணீர் எல்லாம் 1 பக்கமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றொரு காரியமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது 3,000 அடி தூரத்திலே முன்னாலே செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 1 மைல் தூரத்திற்கு அது முன்னாலே செல்ல வேண்டும். உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்களினாலே சுமக்கப்பட வேண்டும். அவர்கள் யோர்தானின் கரையிலே வரும்பொழுது அங்கே நிற்க வேண்டும். பாருங்கள், யோசுவா 3:15-16 வாசிக்கிறேன். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போவோம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் எனும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஆமர்வேலே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதிசயங்களில் எல்லாம் இது மிகப்பெரிய ஒரு அதிசயம். இங்கே சொல்லப்பட்டிருப்பது போல இது யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலம். யோர்தான் நதிக்கு மேற்கே இருந்த கானான் தேசத்து மக்கள் யோர்தானை அவர்கள் கடந்து வருவதற்கு இன்னும் எத்தனையோ மாதங்கள் ஆகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சீக்கிரமாக எந்த ஆபத்தும் நமக்கு வராதென்றும் அவர்கள் எண்ணியிருப்பார்கள். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை எப்படி ஒரே இரவிலே கடந்தார்கள் என்பதையும் நினைத்து பயந்திருப்பார்கள். 17 வாசிக்கிறேன். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்திற்கு மிக அருகிலே யோர்தானை கடக்கிறார்கள். இப்பொழுது வடக்கே இருந்து ஓடி வந்த தண்ணீரானது ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து நின்றுவிட்டது. அருமையானவர்களே, இந்நாட்களிலே இந்த ஆதாமின் ஊர் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த ஊரின் பொருள் என்ன? நாம் எல்லாரும் அந்த பட்டணத்திலிருந்து வந்தவர்கள்தான். ஏனென்றால் மனுக்குலம் அனைத்திற்கும் தகப்பன் ஆதாமே. ஆதாமின் மூலமாகவே மரணமும் வந்தது. இங்கே யோர்தானிலே நடப்பது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் சிலுவையிலே அவர் செய்த செயலும் ஒரு நிழலோட்டமாய் நடைபெறுகிறது. அன்று நடந்த அந்த செயல் 2,000 ஆண்டுகளுக்கு பின்னாலே வாழுகிற நமக்கும் சொந்தமானது. அது மட்டுமல்ல, இது ஆதாம் வரை செல்கிறதாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஆதாம் முதல் செய்யப்பட்ட பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறதா இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? இந்த காட்சியை தான் இங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரதிபலிக்கிற பல காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று இந்த உடன்படிக்கை பெட்டி. வனாந்தரத்திலே அவர்கள் அலைந்து தெரிந்தபொழுது இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஒவ்வொரு இரவிலேயும் அவர்கள் தங்கும் இடம் வரும்பொழுது இந்த 12 கோத்திரத்தாரும் உடன்படிக்கை பெட்டியை சுற்றி ஆங்காங்கே தங்கினார்கள். அது மத்தியிலே இருந்தது. முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாலே சென்று யோர்தான் நதியை தொடுகிறது. ஆம் பிரியமானுலே, மரணத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழும்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்றாலும் நமக்கு முன்னாலே மரணத்தை ருசி பார்த்து விட்டார். அவர் மரணத்தை ருசி பார்த்த பொழுது எனக்காகவும் உங்களுக்காகவும் அதை ருசி பார்த்தார். இப்பொழுது நாம் யோசுவா 4 அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே 2 நினைவு ஸ்தம்பங்களை நாட்டுகிறார்கள். யோர்தான் நதியிலிருந்து 12 கற்களை எடுக்கும்படியாக 12 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். மற்றும் 12 கற்களை கொண்டு யோர்தான் நதியின் மத்தியிலே ஒரு நினைவு சின்னத்தை நிறுவுகிறார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை யோர்தானை கடந்து எடுத்துச் செல்கிறார்கள். இப்பொழுது யோர்தான் நதி பழைய நிலைமைக்கு திரும்புகிறது. பாருங்கள், கத்தர் யோசுவாவினிடத்தில் என்ன சொல்கிறார்? யோசுவா 4 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து கர்த்தர் கூறியது போலவே அவர்கள் செயல்பட்டார்கள். என்ன நடந்தது? வசனம் 8, யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். அருமையானவர்களே, இவ்வாறு யோர்தானின் நடுவிலிருந்து 12 கற்களை அவர்கள் மேற்கு கரைக்கு எடுத்து சென்றது இஸ்ரவேலின் நிமித்தமாக தேவன் தம்முடைய மகத்துவமான வல்லமையை விளங்க பண்ணினதை ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. வசனம் 9, யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. இவ்வாறு சொல்லும்பொழுது யோசுவா இந்த காரியங்களை எல்லாம் எழுதும்பொழுதும் அந்த கற்கள் அங்கே இருந்தன. அருமையானவர்களே, இந்த வேத பகுதி மகத்துவமான ஆவிக்குரிய சத்தியத்தையும் நமக்கு சொல்கிறது. ரோமர் 6 அதிகாரம் முதல் 4 வசனங்களையும் இங்கே நாம் வாசிக்க வேண்டும். கவுனிங்கள் வாசிக்கிறேன். ரோமர் 6:1 முதல் 4 வசனம் வரை. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அருமையான சகோதரனே, கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார். இந்த சத்தியம் இங்கே யோசுவாவின் புத்தகத்திலேயே முன்னுரைக்கப்படுகிறது. 12 கற்கள் மரணம் என்னும் தண்ணீருக்குள்ளேயே போடப்பட்டது. இந்த 12 கற்களும் தண்ணீருக்குள்ளே இருக்கும்பொழுது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்கிறது. யோர்தானிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்ட 12 கற்களும் அவருடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. இந்த காரணத்தினாலேதான் ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது தண்ணீருக்குள்ளே மூழ்கச் செய்து பின்னாலே எழுப்பப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்று ரோமருக்கு எழுதும்பொழுது பவுல் தெளிவாய் எழுதியிருக்கிறார். பாப்டிசோ என்ற கிரேக்க வார்த்தையின் அடிப்படை பொருளிலே தண்ணீரை குறித்த எந்த தொடர்பும் இல்லை. அது ஒருவரை மற்றொன்றோடு கூட அடையாளப்படுத்துவதைப் போலவே கூறுகிறது. கிறிஸ்துவின் மரணத்திலே நாம் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம். அவர் மரித்த பொழுது, அருமையானவர்களே, அவர் நமக்காக மரித்தார். அவருடைய மரணம் நம்முடைய மரணம். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தபொழுது நாமும் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்படுகிறோம். இப்பொழுது ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதன் மூலமாகவே நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நாம் அவரோடு கூட ஒன்றாக இணைத்து அடையாளப்படுத்தப்படுகிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நதியை கடந்து சென்றபொழுது அவர்கள் பாலஸ்தீன தேசத்தின் பிரஜைகளாகிறார்கள். அவர்கள் எல்லா காலகட்டங்களிலேயுமே பாலஸ்தீன மக்களாகவே அடையாளப்படுத்தப்படுவார்கள். எப்பொழுதுமே யூதர்களை குறித்து சொல்லும்பொழுது பாலஸ்தீன தேசத்தின் யூதர்களை குறித்தே சொல்லப்படுகிறது. அவர்கள் தேசத்தை விட்டு வெளியே இருக்கும்பொழுது அலைந்து தெரியும் யூதர்கள் என்றே கூறப்படுகிறார்கள். மற்றும் ஒரு பெரிய சத்தியத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் கிறிஸ்துவண்டை வந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய மரணம் நம்முடைய மரணமாகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலாகிறது. அவரோடு கூட வாழும் அந்த அனுபவத்திலிருந்து நாம் அலைந்து தெரியும் பொழுது, ஒருவேளை கொஞ்ச காலம் நாம் அலைந்து தெரிந்தாலும், அந்த நிலையானது எவ்வளவு பரிதாபமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, யோசுவா 4 அதிகாரம் 19 முதல் 22 வசனம் வரை பாருங்கள். இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரியோவுக்கு கீழெல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா? நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொடுப்பது நம்முடைய திருச்சபை போதகரோ ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியரோ என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடாது. இயேசுவின் ரட்சிப்பின் செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வழிநடத்துவதை போன்ற ஒரு சிலாக்கியம் வேறு எதுவும் நமக்கு இல்லை. சமீபத்திலே ஊழியத்திற்காக நான் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும்பொழுது, என்னுடைய பிள்ளைகள் 3 பேரும் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ரட்சகராக அறிந்திருக்கிற பிள்ளைகள், எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருக்காக வாழ்கிறார்கள் என்று மிக மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் அவரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக பெரிய சந்தோஷம். நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்பது பெரிய சந்தோஷம் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் தாழ்ந்து படைத்தவர்களாய் இருக்கிறார்கள் என்பதும் பெருமைப்படக்கூடிய காரியம் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதே மிகச் சிறந்த ஒரு காரியம். வசனங்கள் 23-24 வாசிக்கிறேன். யோசுவா 4:23-24 வசனங்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர்மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல, உங்கள் தேவனாய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த காரியம் அவருடைய நன்மைக்காகவே செய்தார், உங்களுடைய நன்மைக்காகவே செய்தார், என்னுடைய நன்மைக்காகவே செய்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் ஏன் அதை செய்தார் என்றால், உலகத்திலே வாழ்கிற சகல ஜனங்களும் கர்த்தர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடந்தார்கள் என்ற செய்தியை கேட்ட கானானியருடைய உள்ளத்திலே கர்த்தர் செய்த மகத்துவத்தின் காரணம் நிறைவேறியது. இந்த அதிகாரத்திலே நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், உடன்படிக்கை பெட்டி முன்னாலே சென்று யோர்தானை பிரித்தது. இங்கே செயல்பட்டது மோசேயின் கோல் அல்ல. ஆம், உடன்படிக்கை பெட்டியே முன்னாலே சென்றது. அது ஆசாரியர்களால் சுமந்து செல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் நமக்கு முன்னாலே மரணத்தின் வழியாய் பிரவேசித்தார். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட அவர் வருகிறவராயும் இருக்கிறார். யோர்தானின் அனுபவம் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்ததே ஒழிய நாம் மரணத்தை தாண்டுவதை குறித்து கூறவில்லை. நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமையாயிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய இரட்சகர் என்பதையும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, யோர்தான் நதியை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தபொழுது நீர் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினது போல, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நாங்கள் உம்முடைய அன்பின் செய்தியை அறிவிக்கக்கூடிய கிருபையையும் ஞானத்தையும் வார்த்தையையும் சூழ்நிலைகளையும் நீர் தந்து, எங்களுடைய பிள்ளைகள் உம்மை அறிந்தவர்களாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரை நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
Yeah.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 41:14. ஏசாயா 41:14.